வேணில் வேள்கணை கிழிந்திடமதி சுடும் அதுதனை நினையாதே. மாநிலாவிய நோக்கியர் படிரிடை மத்திடு தயிராகி தேர்நிலாவிய திருவருள் புரிந்த என் சிவநகர் புகப்போகேன். ஊனில் ஆவியை ஓம்புதற் பொருட்டினும் உண்டு உடுத்து இருந்தேனே. இந்த பாடல்ல வேணில் வேள் கணை கிழித்திட மதி சுடும் அது தனை இணையாதே. தேன்நிலாவிய திருவருள் புரிந்த சிவன், முன்ன சொன்னார் பாருங்க அதேதான், தாயிலாகி இன்னருள் புரிந்த தலைவன் பாருங்க அதேதான், தேன்நிலாவிய திருவருள் புரிந்த என் சிவன். அப்படிப்பட்ட அந்த பெருமான் தேன் போன்ற இனிய சுவையுடைய திருவருளை எனக்கு தந்து அருள் புரிந்த அந்த பெருமான் அந்த சிவன், அப்படிப்பட்ட பெருமான் உலகத்துள் நுழைய சொல்லொணாத இளவேணிற் கிழவனாகிய காமவேணின் மலர் அம்புகள் என் உள்ளத்தை கிழிக்கவும். வேணில் வேள் கணை கிழித்திட, வேணில் வேள் என்பது மன்மதனை குறிக்கக்கூடிய சொல். வேள் என்பதுக்கு விருப்பம்னு பெறுங்க, விருப்பத்தை மற்றவருக்கு ஏற்படுத்துபவன். எனக்கு அவனுக்கு மதனவேள் என்று சொல்வாங்க. வேள் என்றாலே மன்மதனை குறிக்கக்கூடிய ஒரு சொல். எனவே வேணில் வேள் கணை கிழிந்திட, வேணில் வேள் என்பது காமன் காமவேள் என்று சொல்லக்கூடிய சொல். எனவே அந்த வேள் கிழித்திட, என் உள்ளத்தை கிழித்திட. மதிசுடும் நிலாவினுடைய கதிர்கள் அது எப்படிப்பட்டிருக்குது, தட்பமுடையதாக இருப்பது. அதுபோல காமநோய் உற்றார் மனத்துக்கு அந்த குளிர்ச்சி நெருப்பை போந்து சுடுவதாகும் என்பது போல, திருவருளின் கவசம் இன்றாயின் காமனின் மலர் அம்புகள் மதியின் கதிர்களும் இளையோரை என்ன பாடுபடுத்தும் என்பதை எடுத்து காட்டுகிறார். நம்முடைய நம்பி ஆரூர தேவாரத்தில் நம்முடைய சேக்கிழா பெருமான் அந்த வரலாற்றை சொல்லும் போது பதிவு செய்திருக்கிறார். இந்த பறவையாரை சந்தித்த பொழுது அங்கு நடந்த நிகழ்வுகளை பதிவு செய்திருப்பார். அதை பண்ணும் பொழுது இந்த பெருமான் பறவையாரை பார்த்த பிறகு மன்மதனுடைய அம்புகள் வந்து என் மீது வாரி தொடுப்பதே என்று நம்பிகள் எண்ணி இருப்பார். அப்படி சொல்லும்போது இந்த பெருமான் தான் இப்படி செய்யறாரே அப்படின்னு இது அவருக்கும் சம்மதமா அப்படி கேட்பாருங்க. அந்த இடத்துல ரொம்ப அருமையான இடம் அந்த இடம். அதாவது பறவையாரை சந்தித்துட்டாரு, அவங்க கிளம்பி போயிட்டாங்க, திருவருள் எந்த வழி சென்றது என்று ஏங்கி நிற்கிறார். அப்ப அவருடைய உள்ளத்தில் நடைபெற்ற ஒரு அவர் வாழ் அந்த உள்ள போராட்டத்தை சேக்கிழா பெருமான் சில பாடல பதிவு செய்வார். அதுல ஒரு பாட்டு சொல்கிறார், தன் திருக்கண் எரி தழலில் பட்டு வெந்த காமன் வெளியே உரு செய்து வந்து என் முன் நின்று வாளி தொடுப்பதே எந்தையார் அருள் இவ்வண்ணமோ என்பார். மன்மதனை எரித்தவர் சிவபெருமான், அவருடைய தொண்டன் நான். என்னிடத்துல வந்து மன்மதன் அம்புகளை தொடுக்கிறான் என்று சொன்னான், சிவபெருமான் தான் நீ தொடு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரோ? அவரா கேட்கிறார் இந்த கேள்விய. ஏன்னா இறைவனுக்கு ஆட்பட்டவரிடத்துல மன்மதனுடைய செயல்பாடுகள் வெளிப்பட முடியாது, இறைவனுடைய ஆணையின் வண்ணமாக அவை அடங்கும். ஆனா இப்ப இந்த மன்மதன் என் மீது அன்பு தொடுக்கிறான் என்று சொன்னார், என்னுடைய தலைவன் தான் இதற்கு சம்மதித்திருக்கிறானோ அப்படின்னு சுந்தரர் வந்து கேட்பதாக அந்த பாட்டை சேர்க்கிறார் அமைத்திருப்பார். எனவே எந்த யார் அருள் இவ்வண்ணமோ என்பார். அப்படியே அந்த வானில் இருக்கக்கூடிய நிலவினுடைய கதிர்கள் சுந்தரர் மீது படுதுங்களாம். இந்த பிரிவு ஆற்றாமை காரணமாக அந்த குளிர்ந்த கதிர் சுந்தரருக்கு நெருப்பு போல இருந்துச்சான். அதான் சொல்கிற ஆர்த்தி கண்டு என்மேல் அளர்க்கதில் தூர்ப்பதே என்னை தொண்டு கொண்டு ஆண்டவர் நீர்த்தரங்க நெடும் கங்கை மீன்மூடி சாத்தும் வெண்மதி போன்றிலை தன்மதிம்பர். எங்க சிவபெருமானுடைய தலைமுடியில் இருக்கிற நிலவு இருக்கிறதே அது எப்போதும் குளிர்ச்சி தருவது, என்னங்க இந்த வானில் இருக்கிற நிலவு என் மேல இப்படி வெப்ப கதிரை வீசுதே என்றார். பார்க்கும்போது எப்படிங்க கதிர் எப்படிங்க நிலாவினுடைய கதிர்வை எப்படிங்க வெப்பம் தரும் அப்படின்னு கேட்டா, யாரை நீங்கள் விரும்பி நிற்கிறீர்களோ அந்த விரும்பி நிற்பவரை பிரிந்து நிற்கும் போது இதெல்லாம் ஏற்படும். தண்ணி சூடா சுடு தண்ணீர் வந்து குளிர்ச்சியான தண்ணீரா இருக்கும், குளிர்ந்த தண்ணீர் சுடுதண்ணி போல இருக்கும், இதெல்லாம் நீங்க சினிமா படத்துல பாட்டுல பாக்கலாம். சித்திரை மாதம் மார்கழி போல் இருக்கிறது, மார்கழி மாதம் சித்திரை போல் இருக்குது அப்படின்னா கவிஞர்கள் பாட்டு பாடியிருப்பாங்க. அதெல்லாம் விரிக்க வேண்டியதில்லை, இன்றைய வரைக்கும் பாட்டுல எல்லாமே நீங்க பார்த்து கொள்ளலாம். இது எதனாலன்னு கேட்டீங்கன்னா, தலைவன் தலைவியின் மீது கொண்ட அன்பின் காரணமாக இருவரும் பிரிந்து இருக்கின்ற பொழுது அது இன்பம் செய்கின்றதெல்லாம் கூட துன்பமாவே தெரியும். அது மாதிரி திருவருளை பிரிந்திருக்கின்ற நிலையில் இன்பமெல்லாம் துன்பமா தெரியணும். ஆனா நமக்கு எல்லாம் தெரியுதான்னு நினைச்சு பாருங்க, நாம தான் பிரியவே இல்லையே, பிரிஞ்சிருந்தா தானே அது தோணும் இல்லைங்களா. அதுதான் நமக்கும் உள்ள மணிவாசருக்குள்ள நிலை என்னன்னா அதான். எனவே திருவருளில் தோய்ந்திருப்பவர்களுக்கு உலகியல் இன்பம் இன்பமாக தெரிவதில்லை. அந்த இறைவன் மீது கொண்ட அன்பில திளைத்து நிற்கணும். திருவருளை பருக பருக உலகி இன்பம் திருவருள் இன்பமாகவே தெரியும். திருவருளை பிரிந்திருக்கிறோம் என்கிற நினைப்பு வந்துச்சுன்னா இந்த உலகத்தின் பொருள் எல்லாமே கசப்பாத்தான் தெரியும். இதுதான் நீங்க அன்பினுடைய நிலை. அதை தான் இந்த பாட்டுல பதிவு செய்திருக்கிறார், அதை எடுத்து நமக்கு காட்டுகிறார். எனவே வேணில் வேள் கனை கிழித்திட மதி சுடும் அதுதனை இணையாதே. எனவே இந்த வகையில மகளிர் காமனின் சேனை என்பதை எண்ணாமல் என்ற வகையில எண்ணி பார்த்து, மான் நிலாவிய நோக்கியர் படியிரு மத்திடு தயிராகி. இந்த தயிருக்குள்ள கொண்டு மத்தை விட்டு கடைகின்ற பொழுது அந்த தயிர் படுகின்ற பாடு போல என்னுடைய உள்ளம் படுகிறதுங்கிறார். ஒரு பாத்திரத்துக்குள்ள அடைபட்டு இருக்கிறது, இந்த மற்ற கடைகின்ற பொழுது அந்த தயிர் படுவது போல. இது நம்முடைய பெருமக்கள் இதை பதிவு செய்திருக்கிறாங்க. சுந்தரரும் அப்படி ஒரு ஏக்கத்துல வெளிப்படுத்தியிருக்கிறார், மத்திடு தயிராகி. எனவே தயிர் அந்த மத்தினால் கடையப்படுகின்ற பொழுது எப்படி கலங்குகிறதோ அதுபோல நான் கலங்கி நிற்கிறேன் என்பது பொருள். கலக்கனான் கலங்குகின்றேன் கடவுள் வீரட்டனாரே என்பது அப்பர் தேவாரம். கலக்கனான் கலங்குகின்றேன் அப்படிங்கிற ஒரு நிலை. எனவே உலகியலாகிய துன்பங்கள் வந்து தாக்கி நான் அழைக்கப்படுகிறேன் என்பது பொருள். அதைத்தான் கலக்கனான் கலங்குகின்றேன் அப்படின்னு வேண்டுவார். இது இங்கே சொல்லும்போது உலகத்தில் நிலையை எடுத்துக்காட்டி அந்த பெண்களுடைய அந்த கண் பார்வையில் மத்திடு தயிர் போல நான் கலங்கி நிற்கிறேன் என்று காட்டுகிறார். நான் முன்னே சொன்னேன், இங்க பெண் என்று சொல்லப்பெறுவது மாயை என்று பொருள் காணுதலுடைய பெண் என்பதற்கு நேரடியா பெண் என்று பொருள் காணுதல் கூடாது. எனவே வேணில் வேள்கனை கிழித்திட மதிசுடும் அதுதனை நினையாதே. மான் நிலாவிய, மான் போன்ற ஒத்த விடியை உடைய மங்கையருடைய பார்வை. எனவே மான் நிலாவிய நோக்கியர் படிவிடை மத்திடு தயிராகி. தேனிலாவிய திருவருள் புரிந்த சிவன் நகர் புகப்போகேன். எனவே இந்த துன்பத்துக்குள்ள அழைக்கப்படுகின்ற நான் அந்த தேன் போன்று இன்பத்தை தருகின்ற சிவபுர நகருக்கு செல்லாமல் நான் இப்ப என்ன செய்திருக்கிறேன் கேட்டா, உடம்புக்குள்ள இருந்து கொண்டு இந்த உலகிய இன்பங்களை நுகர்ந்து கொண்டு நான் வளர்த்து கொண்டு திரிந்து கொண்டிருக்கின்றேன். எனவே ஊனில் ஆவியை ஓம்புதல் பொருட்டினும் உண்டு உடுத்து இருந்தேன். எனவே உடம்புக்குள் இந்த உயிர் நிலை பெறுவதற்காக உடம்பை வளர்த்து கொண்டிருக்கிற, நல்லா சாப்பிட்டுக்கிட்டு அப்படி வளர்த்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கறத இங்கு காட்டுகிறேன். உண்டு உடுத்து இருந்தேன் என்று எடுத்து காட்டுகிறார். எனவே இது இறைவனை உணர்வதற்காக கொடுக்கப்பட்ட உடம்பை வைத்துக் கொண்டு அவனுக்கு வேண்டிய வண்ணமாக பணி செய்வதை விடுத்துவிட்டு உண்பதும் உறங்குவதுமே அன்றி வேறொன்றும் அறியேன் பராபரமே என்பார் தாய்மான சுவாமிகள். உண்டு உறங்குவது அன்றி ஒரு பயனும் அறியேன் பராபரமே என்று வேண்டுவார். அதுபோல இந்த பாடலையும், ஊனில் ஆவியை ஓம்புதற் பொருட்டுனும் உண்டு உடுத்து இருந்தேன் என்று இரக்க நிலையில நின்று இந்த பாட்டை மணிமகன் பெருமான் அருளுகின்றார். எனவே நாம் இந்த உடம்புக்குள் உயிரிருக்கிற காலத்தில் இறைவனை நினைந்து கருணைக்குரியவளாக நிற்க வேண்டுமே அன்றி அது அல்லாத நிற்றல் முறை அன்று என்பதை இந்த பாட்டை எடுத்து நமக்கு காட்டியிருக்கிற. எனவே நான் உயிர் வாழ்ந்து கொண்டிருப்பது இந்தவாறு உலகியல் நிலையில நுகர்ந்து கொண்டிருந்து வருந்திக் கொண்டிருக்கிற நிலையாக இந்த பாட்டை பதிவு செய்திருக்கிறார்.